26. அநீதியான உலகப் பொருளால் நண்பர்கள். உலகப் பிரகாரமான வாழ்க்கை தீவிரமாகியிருந்த ஒரு காலத்தில் கிறிஸ்து வந்தார். மனிதர்கள் உலகப் பிரகாரமானவற்றிற்குக் கீழாக நித்தியமானவற்றை வைத்தார்கள். எதிர்காலத்திற்கான கோரிக்கைகளைத் தள்ளி தற்கால விவகாரங்களைப் போற்றினார்கள். உண்மைகளை மாயையென்றும் மாயைகளை உண்மையென்றும் தவறாகக் கருதினார்கள். அதரிசனமான உலகத்தை விசுவாசத்தால் காணவில்லை. இவ்வுலக காரியங்களை படுகவர்ச்சியாகவும் சிந்தையை மயக்கும் விதத்திலும் சாத்தான் அவர்களுக்கு முன்வைக்கிறான். அவனுடைய பாவத் தூண்டல்களுக்கு அவர்கள் அடிபணிகிறார்கள். இந்த நடைமுறையை மாற்றியமைக்க கிறிஸ்து வந்தார். மனிதர்களை மயக்கி சிக்க வைத்திருந்த மாயையிலிருந்து அவர்களை விடுவிக்க முயன்றார். மனிதர்களின் எண்ணங்களை இம்மையிலிருந்து மறுமைக்கு திருப்புவதற்கு ஏற்ற வகையில் பரலோக கோரிக்கைகளையும் பூலோக கோரிக்கைகளையும் முன்வைத்தார். இம்மைக்குரியவற்றில் நாட்டங்கொள்வதை விட்டுவிட்டு நித்தியத்திற்கான முன்னேற்பாடுகளைச் செய்ய அழைத்தார். ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்துப் போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ஊழியக்காரனிடத்தில் எஜமான் தனது அனைத்து உடைமைகளையும் ஒப்படைத்திருந்தான். ஆனால் அந்த ஊழியக்காரனிடம் உண்மையில்லை. திட்டமிட்டுதான் கொள்ளையடிக்கப்படுவது எஜமானுக்கு புரிந்தது. இனியும் அவனை வேலையில் வைத்திருக்கக்கூடாதெனக் கருதி அவனுடைய கணக்குகளை பரிசோதிக்க உத்தரவிட்டான். உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாயிருக்கக்கூடாது என்றான். தான் வேலையிலிருந்து நீக்கப்படுவது உறுதியான நிலையில் தனக்கு முன் மூன்றே வழிகள் இருந்ததைக் கண்டான். வேலை செய்ய வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும், அல்லது பட்டினி கிடக்க வேண்டும். நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளிப் போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். உண்மையற்ற இந்த உக்கிரானக்காரன் தன்னுடைய கள்ளத்தனத்தில் மற்றவர்களையும் பங்கெடுக்கச் செய்கிறான். தனன் எஜமானை ஏமாற்றி அவர்களுக்கு நல்லது செய்கிறான். அவனிடமிருந்து நன்மை பெறுவதால் அவனை தங்கள் வீடுகளில் நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய்ச் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். தன்னை ஏமாற்றியவன் புத்தியோடு நடந்து கொண்டதாக இந்த உலகப் பிரகாரமான மனிதன் பாராட்டுகிறான். ஆனால் அந்த ஐசுவரியவானுடைய பாராட்டுதல் தேவனுடைய பாராட்டுதல் அல்ல. அநியாயம் செய்த அந்த உக்கிரானக்காரனை கிறிஸ்து பாராட்டவில்லை. மாறாக தாம் கற்றுக் கொடுக்க விரும்பின பாடத்தை விளக்குவதற்கு பிரபலமான அந்த சம்பவத்தை பயன்படுத்தினார். நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று கூறினார். இரட்சகராயக்காரரோடும் பாவிகளோடும் பழகுகிறாரென்று பரிசேயர்கள் கடுமையாக ஆட்சேபித்தார்கள். ஆனாலும் அவர்கள் மேல் அவருக்கு அக்கறை குறையவில்லை. அவர்களுக்கான முயற்சிகளை நிறுத்தவும் இல்லை. அவர்களுடைய பணியே அவர்களுக்கு சோதனையாக இருந்ததைக் கண்டார். அவர்களை மயக்கி பாவத்திற்குள் இழுக்கிற காரியங்கள் அவர்களைச் சூழ்ந்திருந்தன. முதல் அடியே தவறாகப் போவது எளிதாக இருந்தது. அதன் பிறகு படுவேகமாக கள்ளத்தனத்திற்குள்ளும் அதிக குற்றங்களுக்குள்ளும் விழுந்தார்கள். அவர்கள் உன்னத நோக்கங்களையும் மேலான நியதிகளையும் பெற எல்லா வழிகளிலும் கிறிஸ்து முயன்றார். உண்மையற்ற ஊழியக்காரன் பற்றிய ஓமையை அதற்காகத்தான் சொன்னார். இந்த ஓமையில் சொல்லப்பட்டவன் போலவே பரிசேயர்களிலும் சிலர் இருந்தார்கள். கிறிஸ்து சொன்னபோது தங்களுடைய நடவடிக்கைகள் அவ்வாறு இருந்ததை உணர்ந்தார்கள். முழுக்கவனமும் அவர்மேல் சென்றது. தங்களுடைய கள்ளத்தனமான நடவடிக்கைகள் குறித்த உணர்வடைந்த பலர் முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்து கொண்டனர். ஆனாலும் இந்த ஊமையை அவர் சீடர்களிடம் சொன்னார். சத்தியம் எனும் புளித்தமாவு முதலில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் மூலம் பிறருக்குச் சென்றடையவிருந்தது. கிறிஸ்துவின் அநேக போதனைகளை சீடர்கள் முதலில் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கற்பித்த பாடங்களை கிட்டத்தட்ட மறந்துவிட்டது போலத் தெரிந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் தாக்கத்தினால் இந்த சத்தியங்களை பிற்பாடு அவர்கள் மிகத் தெளிவாக புரிந்தார்கள். புதிதாக மனமாறி சபையில் சேர்க்கப்பட்டு வந்தவர்களுக்கு சீடர்கள் அவற்றை தெளிவுபடுத்தினார்கள்.
பரிசேயருக்கும் இரட்சகர் அதைச் சொன்னார். தம் வார்த்தைகளின் உண்மையை அவர்கள் புரிந்து கொள்வார்களென்கிற நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. அநேகர் ஆழமாக உணர்த்தப்பட்டார்கள்.
பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்தை பேசும்போது அதை கேட்டு அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிக்கவிருந்தார்கள். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கிறிஸ்து பழகுகிறார் என்று சொல்லி அவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்க பரிசேயர்கள் முயன்றார்கள். தம்மை குற்றஞ்சாட்டினவர்களை கண்டிக்கும்படி இப்போது பேசினார். ஆயக்காரர்கள் மத்தியில் நிகழ்ந்ததாக அறியப்பட்ட ஒரு சம்பவத்தை பரிசேயர்களுக்கு முன்பாகச் சொன்னார். அது அவர்களுடைய போக்கை சுட்டிக்காட்டுவதாகவும் அவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்துவதற்கான ஒரே வழியை காட்டுவதாகவும் இருந்தது. தர்ம காரியங்களுக்காக பயன்படும்படி அந்த எஜமானின் ஆஸ்திகள் உண்மையற்ற அந்த ஊழியக்காரன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றை அவன் தன்னலமாக பயன்படுத்தினான். இஸ்ரவேலரும் அவ்வாறே செய்தார்கள். ஆபிரகாமின் சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார். ஓங்கிய புயத்தினால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தார். உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி பரிசுத்த சத்தியத்தின் களஞ்சியங்களாக அவர்களை உருவாக்கியிருந்தார். மற்றவர்களுக்கு அவர்கள் வெளிச்சத்தை பிரதிபலிக்கும்படி ஜீவனுள்ள கற்பனைகளை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார். ஆனால் அவரது உக்கிரானக்காரரோ தங்களை புஷ்டியாக்கவும் தங்களை மேன்மைப்படுத்தவும் அந்த ஈவுகளை பயன்படுத்தினார்கள்.
பரிசேயர்கள் சுயமுக்கியத்துவமும் சுய நீதியும் நிறைந்தவர்களாக தேவன் தமது மகிமைக்காக அவர்களுக்கு இரவலாக கொடுத்திருந்தவற்றை தவறாக பயன்படுத்தினார்கள். ஊமையிலுள்ள ஊழியக்காரன் தனது எதிர்காலத்திற்கு எந்த முன்னேற்பாட்டையும் செய்யவில்லை. பிறர் நன்மைக்காக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த ஆஸ்திகளை தனக்காக அவன் பயன்படுத்தினான். தற்காலம் பற்றி மட்டுமே சிந்தித்திருந்தான். உக்கிரானத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டபோது தன்னுடையதென்று சொல்ல அவனிடம் எதுவுமில்லை. ஆனால் அவனது எஜமானனின் ஆஸ்திகள் இன்னும் அவனுடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தன. எனவே தன்னுடைய எதிர்கால தேவையைச் சந்திக்கும்படி அவற்றை பயன்படுத்த தீர்மானித்தான். அதற்கு புதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டியிருந்தது. தனக்கென சேர்ப்பதற்கு பதிலாக பிறருக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால் நண்பர்களை சம்பாதிக்கலாம். இவன் துரத்தப்படும்போது அவர்கள் இவனை ஏற்றுக்கொள்வார்கள். பரிசேயர்களும் இவ்வாறு செய்ய வேண்டியிருந்தது. உக்கிரானத்துவம் சீக்கிரத்தில் அவர்களிடமிருந்து எடுக்கப்படவிருந்தது. எனவே எதிர்காலத்திற்கென ஆயத்தமாக அழைக்கப்பட்டார்கள். பிறர் நன்மையை நாடுவதால் மட்டுமே தங்களுக்கு நன்மையை தேட முடியும். தற்கால வாழ்வில் தேவனுடைய ஈவுகளை பிறருக்கு பகிர்ந்தளிப்பதால் மட்டுமே எதிர்காலத்திற்கு தேவையான ஆயத்தத்தை செய்ய முடியும்.
உவமையைச் சொன்ன பிறகு, ஒளியின் பிள்ளைகளைப் பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளில் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள் என்று கிறிஸ்து கூறினார். அதாவது, தேவனுடைய பிள்ளைகளெனச் சொல்பவர்கள் தேவனை சேவிப்பதைக் காட்டிலும் உலக ஞானிகள் தங்களை சேவிப்பதில் அதிக ஞானமாக ஊக்கமாகச் செயல்படுகிறார்கள்.
கிறிஸ்துவின் நாட்களிலும் அவ்வாறு இருந்தது. இப்போதும் அப்படியே இருக்கிறது. கிறிஸ்தவர்களெனச் சொல்லும் அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவன் அவர்களுக்கு திறமைகளையும் ஆற்றலையும் செல்வாக்கையும் வழங்கியிருக்கிறார். மீட்பின் மாபெரும் திட்டத்தில் தம்மோடு உடன் ஊழியர்களாக பணி செய்ய பணத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய சகல ஈவுகளையும் மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக துன்பம் நீக்கி தேவையைச் சந்திக்க பயன்படுத்த வேண்டும். பசியோடிருப்பவர்களுக்கு உணவளித்து, வஸ்திரமில்லாதோரை உடுத்துவித்து, விதவைகளையும் திக்கற்றோரையும் பராமரித்து, இடுக்கத்திலும் நெருக்கத்திலுமுள்ளோருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உலகம் முழுவதிலும் துயரநிலை காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமல்ல. யாராவது ஒருவன் வாழ்வின் சுகபோகங்களை ஏராளமாகப் பெற்றிருக்கவும் மற்றவர்கள் அப்பத்திற்காக அலைந்து திரிவதும் அவருடைய சித்தமல்ல. வாழ்வின் அடிப்படை தேவைகளுக்கும் அதிகமாக ஒருவனுக்கு வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பது அவன் நன்மை செய்வதற்கும் மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குவதற்குமே. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், தாராளமாய்க் கொடுங்கள், உதார குணமுள்ளவர்களுமாயிருங்கள். நீ விருந்து பண்ணும்போது 70 கிழுகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கு, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடு, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள், வஸ்திரமில்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வஸ்திரங்கொடு, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கு. ஏசாயா 58:6-7-10. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மார்க்கு 16:15. இவை அனைத்தும் தேவனுடைய கட்டளைகள். கிறிஸ்தவர்களெனச் சொல்லிக்கொள்ளும் பெருங்கூட்டத்தார் இப்பணியைச் செய்கிறார்களா?
ஐயோ, தேவனுடைய ஈவுகளை எத்தனை பேர் தங்களுக்கெஞ்சே பயன்படுத்துகிறார்கள்! எத்தனை பேர் வீட்டிற்கு மேல் வீடு, நிலத்திற்கு மேல் நிலமென்று சேர்க்கிறார்கள்! எத்தனை பேர் சிற்றின்பங்களுக்கும் இச்சையை நிறைவேற்றுவதற்கும் ஆடம்பரமான வீடுகளுக்கும் தட்டுமுட்டுக்குக்கும் உடைகளுக்கும் தங்கள் பணத்தை செலவிடுகிறார்கள்! ஆனால் அவர்களுடைய சக மனிதர்களோ துன்பத்திலும் குற்றங்களிலும் வியாதியிலும் மரணத்திலும் சிக்கித் தவிக்கிறார்கள். ஒரு பரிதாப பார்வை கூட தங்கள் மேல் படாமல், பரிவான ஒரு வார்த்தையை அல்லது செயலை அனுபவியாமல் அழிந்து கொண்டிருப்போர் ஏராளம்.
அநேகர் தேவனை கொள்ளையிட்ட பாவத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள்.
மனுகுலத்தாரின் பாடுகளை போக்கும்போதும் ஆத்துமாக்களின் இரட்சிப்பிலும் தேவனுக்குச் செலுத்த வேண்டிய மகிமையை திருடி தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். அவர்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஆஸ்திகளை திருடி துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து, எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியையை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயஞ்செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும்தானே? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். மல்கியா 3:5-8-9. ஐசுவரியவான்களே, கேளுங்கள். உங்கள் ஐசுவரியம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொபொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்தது. அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தைச் சேர்த்தீர்கள். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழண்டீர்கள். இதோ, உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. யாக்கோபு 5:1-3-5-4.
தங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஈவுகளுக்கு ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும். மனிதர்கள் தங்களுக்கென குவிக்கும் சொத்துக்களால் இறுதி நியாயத்தீர்ப்பு நாளில் எந்தப் பயனுமில்லை. தங்களுக்கு சொந்தமானவை என்று அவர்கள் சொல்லிக்கொள்ள எதுவுமில்லை.
உலக ஐஸ்வர்யங்களை சேர்ப்பதிலேயே தங்களது வாழ்நாளை கழிப்பவர்கள் பூமியில் தனக்கு நண்பர்கள் வேண்டுமென செயல்பட்ட உண்மையற்ற உக்கிரானக்காரனை விட ஞானத்தில் குறைந்தவர்களாக, தங்கள் நலன் குறித்த யோசனையிலும் அக்கறையிலும் குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஒளியின் பிள்ளைகளெனச் சொல்லிக் கொள்கிறவர்கள் தாம் தங்கள் தலைமுறையில் வாழும் இவ்வுலகத்தின் பிள்ளைகளை விட ஞானத்தில் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். மகா நியாயத்தீர்ப்பின் நாளை குறித்த தரிசனத்தில் இவர்களைப் பற்றித்தான் தீர்க்கதரிசி பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமைப் பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ளத் தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துறிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான் என்று சொன்னான். ஏசாயா 2:20-21.
நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று கிறிஸ்து சொல்கிறார். உபத்திரவத்திலும் இக்கட்டிலும் பாவத்திலும் உள்ள வர்களுக்கு தேவனும் கிறிஸ்துவும் தேவ தூதர்களும் ஊழியம் செய்து வருகிறார்கள். தேவ பணியில் உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த நோக்கத்திற்காக அவரது ஈவுகளை பயன்படுத்துங்கள். பரலோக ஜீவிகளின் கூட்டாளிகளாக மாறுவீர்கள். அவர்களைப் போல உங்களுடைய இருதயமும் பரிவுடன் துடிக்கும். குணத்தில் அவர்களோடு ஒன்றுபடுவீர்கள். நித்திய கூடாரங்களில் வாசம் செய்கிற இவர்கள் உங்களுக்கு அந்நியர்களாக இருக்க மாட்டார்கள். பூமியிலுள்ளவை கடந்து போனதும் பரலோக வாசலண்டை நிற்கும் கண்காணிகள் உள்ளே வரும்படி உங்களை வரவேற்பார்கள். பிறருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் பயன்படுத்துகிற வசதி வாய்ப்புகள் உங்களுக்கே ஆசீர்வாதமாக முடியும். ஐசுவரியங்களை சரியாக பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை உண்டாகும். ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தலாம். கிறிஸ்துவின் திட்டத்தின்படி வாழ்கிறவன் இந்த பூமியிலே தான் யாருக்காக ஊழியன் செய்ய தன்னை அர்ப்பணித்தானோ அவர்களை பரலோக மன்றங்களில் காண்பான். தங்களுடைய இரட்சிப்பில் கருவிகளாக விளங்கினவர்களை மீட்கப்பட்டவர்கள் நன்றியோடு நினைவு கூறுவார்கள். ஆத்துமாக்களை இரட்சிக்கிற பணியில் உண்மையோடு ஈடுபட்டவர்கள் பரலோகம் எவ்வளவு விலையேறப்பெற்றதென கண்டுகொள்வார்கள்.
இந்த உவமை சொல்லும் பாடம் அனைவருக்கும் பொருந்தும். கிறிஸ்துவின் மூலம்தான் பெற்ற கிருபைக்கு ஒவ்வொருவரும் கணக்கொப்புவிக்க வேண்டும். இம்மைக்குரிய அல்லது உலகப்பிரகாரமான காரியங்களில் மூழ்கியிருப்பதை விட மிக மேலானது வாழ்க்கை. நித்தியமும் அதரிசனமுமான உலகம் நம்மிடம் பகிர்ந்து கொள்வதை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். எச்சரிக்கப்படாமலும் இரட்சிக்கப்படாமலும் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கில் ஆத்துமாக்கள் மடிந்து வருகிறார்கள். ஆத்துமாக்களை சந்தித்து அவர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்த ஒவ்வொரு மணி நேரமும் வாழ்க்கையில் பலதரப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இந்த வாய்ப்புகள் வருவதும் போவதும் தொடர்ந்து நிகழ்கிறது. அவற்றில் பெரும்பாலான வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். நாட்களும் வாரங்களும் மாதங்களும் கடந்து செல்கின்றன. நாம் செய்ய வேண்டிய பணியில் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் என கடந்து செல்கிறது. இன்னும் சில ஆண்டுகளே செல்லக்கூடும். அதன் பிறகு உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி என்கிற குரல் கேட்கும். அதற்கு நாம் பதில் சொல்லாமல் மறுக்கவே முடியாது.
இதை சிந்திக்கும்படி கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். உள்ளதை உள்ளபடி எண்ணிப் பாருங்கள். தராசில் ஒரு பக்கத்தில் இயேசுவை வையுங்கள். அது நித்திய பொக்கிஷத்திற்கும் ஜீவனுக்கும் சத்தியத்திற்கும் பரலோகம் மீட்கப்பட்ட ஆத்துமாக்களில் காணப்படும் கிறிஸ்துவால் கிடைக்கும் சந்தோஷத்திற்கும் சமமாகும். தராசின் அடுத்த பக்கத்தில் உலகக் கவர்ச்சிகள் அனைத்தையும் வையுங்கள். தராசின் ஒரு பக்கத்தில் உங்களது ஆத்தும இழப்பையும் நீங்கள் யாரை இரட்சிப்பிற்கு வழிநடத்தியிருக்கலாமோ அந்த ஆத்துமாக்களையும் வையுங்கள். அடுத்த பக்கத்தில் உங்களுக்காகவும் அவர்களுக்காகவும் காத்திருக்கும் தேவனுடைய ஜீவனுக்கு இணையான ஜீவனை வையுங்கள். காலத்தையும் மித்தியத்தையும் மனதில் வைத்து எடை போடுங்கள். அவ்வாறு செய்யும்போதுதானே மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கிறிஸ்து கேட்கிறார். மார்க்கு 8:36.
உலகத்திற்குரியவைகளை விட்டுவிட்டு பரலோகத்திற்குரியவைகளை நாம் தெரிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். பரலோகத்தில் முதலீடு செய்வதற்கான சாத்தியங்களை நமக்கு முன்வைக்கிறார். நம்முடைய மிக மிக மேலான நோக்கங்களை ஊக்கப்படுத்தவும் நாம் தெரிந்து கொள்ளும் பொக்கிஷத்தை பாதுகாக்கவும் அவர் விரும்புகிறார். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 13:12. பூச்சியும் துருவும் கெடுக்கிற பொக்கிஷங்கள் அழியும் போது அழியாத பொக்கிஷங்களான தங்களுடைய பரலோக பொக்கிஷங்களால் கிறிஸ்துவின் பிள்ளைகள் களி கூறலாம். உலக நட்புகளிலெல்லாம் மேலானது கிறிஸ்துவால் மீட்கப்பட்டோரின் நட்பாகும். பூமியிலே போற்றத்தக்க ஓர் இடத்திற்கு உரிமையாளராக இருப்பதைவிட நம் ஆண்டவர் ஆயத்தம் செய்வதாகச் சொல்லிச் சென்றுள்ள வாசஸ்தலங்களுக்கு உரிமையாளராக இருப்பதே சிறந்தது. பூமியிலேயே புகழ்ச்சிமிக்க சகல வார்த்தைகளையும் விட, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று தம் உண்மை ஊழியர்களி டம் இரட்சகர் சொல்லும் வார்த்தைகளே சிறந்தவை. மத்தேயு 25:34.
தமது ஆஸ்திகளை வீணடித்தவர்களுக்கு நிலையான தம் பொக்கிஷங்களை பாதுகாக்கிற வாய்ப்பை இன்னமும் கிறிஸ்து வழங்குகிறார். கிறிஸ்து இப்படியாகச் சொல்கிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். பழமையாய்ப் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதுமில்லை, பூச்சி கெடுக்கிறதுமில்லை. லூக்கா 6:38-12:33. இவ்வுலகத்திலே ஐசுவரியமுள்ளவர்கள் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐசுவரியவான்களாகவும் தாராளமாய்க் கொடுக்கிறவர்களும் உதாரகுணமுள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. 1 தீமோத்தேயு 6:17-19. எனவே உங்களுடைய சொத்தானது உங்களுக்கு முன் பரலோகம் செல்லட்டும். தேவ சிங்காசனத்திற்கருகில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். கிறிஸ்துவின் ஆராய முடியாத ஐசுவரியங்களுக்கு நீங்கள் உரிமையாளராக பாருங்கள். நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகித்தரைச் சம்பாதியுங்கள். லூக்கா 16:9.